ஒரு பிரசங்கி சொன்னார், எந்த சபையில் வந்து பாவத்தை பற்றி போதிக்கிறது இல்லையோ அந்த சபை ஒரு தவறான சபை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் நம்ம போய் ஊரெல்லாம் பார்த்தோன்னா எத்தனை சபைகள் பாவத்தை பற்றி போதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரேர் தான் இல்லைங்களா. அவங்க நிறைய பேர் சொல்கிற சாக்கு என்னென்னா, பாருங்கள் எப்போ பார் பாவம் பாவம்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கணும், பாசிட்டிவாக கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லுங்கள், கடவுளுடைய கிருபையை பற்றி ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுங்கள், நெகட்டிவாக நாங்கள் பாவத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இல்லைன்னு ஒரு சாக்கை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய பாவத்தின் ஆழத்தை புரிஞ்சு கொள்ளாமல் கடவுளுடைய அன்பின் உயரத்தையோ கிருபையின் உயரத்தையோ நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. பாருங்களேன், நிறைய பேருக்கு ரட்சிப்பை பற்றி பாவ கடவுளுடைய கிருபையை பற்றி ஆச்சரியம் அதிசயம் இல்லாததுக்கு பெரிய காரணம் பாவத்தை பற்றிய அறிவே இல்லை, பாவத்தை பற்றி ஒழுங்கான பிரசங்கமே கேட்டதே கிடையாது. நமக்கு ஜேசி ரயல் ரொம்ப ஆழமான சத்தியங்களை ரொம்ப லெகுவாக சொல்லுவார், அவர் இங்கிலீஷில் அருமையாக சொல்லியிருக்கிறாரு, கிரைஸ்ட் இஸ் நெவர் ஃபுல்லி வேல்யூட் அன்டில் சின் இஸ் கிளியர்லி சீன். பாவத்தை தெளிவாக பார்க்குற வரைக்கும் கிறிஸ்துவை முழுமையாக நம்ம மதிக்கவே மாட்டோமா. பாவத்தை தெளிவாக பார்க்குற வரைக்கும் அது மாத்திரம் இல்லை, நம்ம பரிசுத்தமாக்குதலில் வளர்கிறதுக்கு ரொம்ப அவசியம் பாவத்தை பற்றிய அறிவு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜான் ஓவன் எழுதின மாடிஃபிகேஷன் ஆஃப் சின் நம்ம படித்தோம், பாவத்தை கொல்லுதல். அது எனக்கும் சரி நிறைய பேருக்கு நீங்கள் பயனாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம பாவத்தை பற்றி யாரோ பியூரிட்டன்ஸ் எழுதுனதை பற்றி இல்லை, சாட்சாத் அப்போஸ்தலன் ஆவியானவர்னால் ஏவப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் நமக்கு பாவத்தின் ஆழத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறார். உன்னால் நம்ப முடியுமா, எபேசியர் 1 முடிச்சுட்டு 2 வந்துட்டோம் நம்ம இன்னைக்கு. ஓகே, வி ஆர் இன்டூ எஃபிஷியன்ஸ் 2. எஃபிஷியன்ஸ் 1 அருமையான அவருடைய துதியையும் விண்ணப்பத்தையும் பார்த்து இப்போ எபேசியர் 2 வந்திருக்கிறோம். எபேசியர் 1, 2, 3 பவுல் வந்து நமக்கு பயன்பாடாக ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்ல பார்க்குறாருன்னா, கடவுள் நமக்கு கொடுத்த ரட்சிப்பினுடைய மகத்துவமோ அதனோட அளவு எவ்வளோ பெருசுன்னு நம்மளை உணர செய்கிற பார்க்குறார். அதுக்காண்டி புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும், இதுதான் பிரச்சனை. ஒழுங்காக ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ரட்சிப்பு உனக்கு கொடுத்துருக்கான்னு தெரியாதனால தான் அலங்கோலமாக இருக்கிறோம். அதை புரிய வைக்கணும்னு பார்க்குறார். அதை தான் இந்த அதிகாரத்துலேயும் செய்ய போகிறாரு. இந்த அதிகாரத்தில் அவர் எப்படி செய்ய போகிறாருன்னா, ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட்னு வாங்க, கான்ட்ராஸ்ட்னால் தமிழில் என்ன சொல்கிறதுனா ஒரு முரண்பாடு, ஒரு முன்னுக்கும் பின்னுக்கும், ஒரு முன்ன நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி ஆயிருக்கிறீங்கன்னு பார்த்து முன்னுக்கும் பின்னுக்கும் வைத்து ஒரு கான்ட்ராஸ்ட்டை காமிச்சு கடவுள் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்கிறாருன்னு காட்ட போகிறார். இந்த அதிகாரமே ஒரு கான்ட்ராஸ்டிங் சாப்டர்னு சொல்லலாம், ஒரு முரண்பாடை முன் பின் முரண்பாடை காட்டுகிற ஒரு அதிகாரம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர்ல் முத்தை வந்து வெள்ளையாக இருக்கும், அந்த முத்தினுடைய வெள்ளை பிரகாசமாக தெரியும்னா எந்த பேக்ரவுண்டில் வச்சா தெரியும், ஒரு கருப்பு துணியில் அதை வச்சா அந்த கருப்பு துணி இன்னும் எடுத்து காட்டும் இல்லைங்களா, அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப எடுத்து காட்டும். அதே மாதிரி தான் பவுல் வந்து கடவுளுடைய கிருபையினுடைய முத்தினுடைய பிரகாசத்தை நம்ம பார்த்தா அனார்ந்து நிற்கும்படி நம்மளுடைய பாவத்தின் ஆழத்துக்கு நம்மளை கொண்டு போகிறார். ஓகே, அதைதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம், சாப்டர் 2 எஃபிஷியன்ஸை வந்து 2 கிரேட் கான்ட்ராஸ்ட், ரெண்டு முரண்பாடுகள், 1-10 வரைக்கும் ஒரு முரண்பாடு, 11 கடைசி அதிகாரம் வரைக்கும் இன்னொரு முரண்பாடு. ஓகே, 1-10 வரைக்கும் 1 நீங்கள் மரித்திருந்தீர்கள், 5 அதை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருந்து இல்லைங்களா, அது ஒரு கான்ட்ராஸ்ட். 2 கான்ட்ராஸ்டை பார்த்தீங்கன்னா 12 நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். முதல் 1-10 வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னு காட்டுறார். 12 சபையாக சபையாக நமக்கு நம்ம எப்படி இருந்தோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னு காட்டுறார். அதுதான் இந்த முழு அதிகாரமே, ஒரு கான்ட்ராஸ்டிங் மெத்தடை பயன்படுத்தி ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை நமக்கு காட்டுகிறார். இதில் இருக்கிற 2 அதிகாரம் 1-3 வரைக்கும் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களா, சத்தமாக வாசித்த உடனே அதை நம்ம பார்ப்போம். இதுதான் கான்ட்ராஸ்டை காட்டுகிற ஆரம்பிக்கிற வசனங்கள்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் நிரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
இது பார்த்தீங்கன்னா முழு கருப்பு இடம். இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா கிருபன்றது இல்லை, ஆண்டவர்ன்றது இல்லை, ஒரு ஒரு பாதாள குழியில் இறங்குற மாதிரி வசனங்கள். இந்த NKJV-ல என்ன பண்ணாங்கன்னு தெரில, இட்டாலிக்ஸில் ஆரம்பத்துலேயே அவர் உங்களை உயிர்ப்பித்து இ மேட் அஸ் அலைவ்னு வருது. ஏன்னா அது வந்து ஒரிஜினலில் இல்லை, அதை இட்டாலிக்ஸில் போட்டிருக்கிறத பார்க்கலாம். ஆனால் மனுஷன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆழமாக கீழே இறங்குறார். போய் 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 நம்முடைய சீர்கேடின் ஆழத்தை காட்டும்படிக்கு, எவ்வளோ கோரமான நிலையில் நம்ம இருந்தோம்னு காட்டுறதுக்கு ஒரு நீண்ட சென்டென்ஸை எழுதிட்டே போகிறார். 5வது வசனம் வர வரைக்கும் ஒரு வேர்பே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ் எழுதுறோன்னா வேர்ப் ரொம்ப அவசியம், கிராமர் தெரிஞ்சவங்க. இது ஒரு பெரிய சென்டென்ஸை எழுதிட்டு போய் 5 வசனத்துக்கு அப்புறம் ஒரு வேர்பை கொண்டு வர்றார். என்னங்க பவுலுக்கு கிராமர்லாம் தெரியலையா, ஏன் இப்படி எழுதியிருக்கிறாருன்னா? அப்படி இல்லை, முதல் அதிகாரத்தில் கடவுள் எவ்வளோ கிருபையின் உச்சத்தில் மேலே 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 போய் என்னென்ன செஞ்சுருக்கார், பிதா செஞ்சார், இயேசு என்ன செஞ்சார், ஆவியானவர் என்ன செஞ்சார்னு நீண்ட பட்டியல் கொடுத்த மாதிரி இப்போ நம்மளை கீழே கூட்டு போகிறார். ஐயோ எவ்வளோ கோரத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்களேன்னு நம்முடைய அகோரமான நிலைமை, அகோரமான பாவ நிலைமையை நம்ம உணர்த்தணும் என்பதற்காக அவர் நீண்டமாக அப்படி பேசிட்டு வர்றாரு. மூல மொழியிலலாம் இதெல்லாம் ரொம்ப பயங்கர ட்ராஜடி, இதை பார்த்தவங்க அப்படியே நடுநடுங்கி போய் நிற்கணுன்ற அளவுக்கு போட்டிருக்கு. இது எப்படின்னா பெருமையில் அகங்காரத்தில் நிற்கிற எல்லா மனுஷர்களையும் தலைமையில் அடி 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 அடின்னு அடித்து 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 ஒரு வசனம் ரெண்டு சத்தியம் சொல்லி 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 அவங்களுடைய பெருமையெல்லாம் அவங்களுடைய சுய நீதியெல்லாம் உருக்கி அவிசுவாசியாக இருந்தால் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே இறக்கம் காட்டுங்க, ஒரு விசுவாசியாக இருந்தால் கண்ணீரோடு கீழே உழுந்து பிதாவின் கிருபையின் மகிமைக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு இந்த வசனங்கள் இருக்குது. அப்படி தான் நம்ம கூட்டு போகிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதை ஆழத்தை புரிஞ்சுக்கத்தான் செய்யணும் இல்லைங்களா? திடீர்னு வேகமாக ஓட முடியாது. ஆனால் நமக்கு இப்போல்லாம் இருக்கிற ப்ரௌடு பரிசேயர் கூட்டம், சபைக்குள்ளேயும் இருக்கிற கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் நம்ம தான் பாவ நிலையில் இருந்தோம், பாவமாக இருந்தோம், சாக்கடியாக இருந்தோம், அந்த சாக்கடியை போய் திருப்பி திருப்பி ஏன் கலர்றீங்க? ஆண்டவருடைய கிருபையை பற்றி பேசுவோமே, பரலோகத்தை பற்றி பேசுவோமே, அன்பை பற்றி பேசுவோமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஏன் பழசெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும்னு. ஆனால் பரிசுத்தாவியும் அப்போஸ்தலன் பவுலும் அந்த எண்ணத்தில் அவங்க இல்லை. அது எங்கே கற்றுக்கிட்டாங்களோ தெரில, பரிசேயருங்க அந்த எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவத்தை பற்றியே பேசக்கூடாது, நம்ம எப்படி இருந்தோன்னே பேசக்கூடாது. ஆனால் ஆவியானவரிங்க நம்ம எப்படி இருந்தோன்னு நம்ம காட்டுறாரு. ஏன் கடவுளை நம்ம துதிக்க வேண்டிய விதத்தில் துதிக்கவே முடியாது, பாவத்தின் எந்த மாதிரி பாவத்தின் ஆழத்துலேருந்து நம்மளை காப்பாற்றினார்னு உணர்ற வரைக்கும் பாருங்களேன். அதனால தான் பவுல் நம்மளை கீழே 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 கொண்டு போகிறாரு. உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மேலேயே நின்றுட்டீங்கன்னா, நம்ம பவுல் கூட கீழே 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 போகலன்னா இதுக்கப்புறம் எடுத்து மேலே எகிருவா இருப்பாருங்க. நம்ம அவர் கூட கீழே போகலன்னா அவர் கூட மேலேயும் போக முடியாது பாருங்களேன். அது ரொம்ப முக்கியம். பவுலோடு நம்ம அவர் போகும்போது போகிறது, ஏன்னா நம்முடைய அதிர்ச்சி தருமான பாவகரமான சீர்கேடான நிலைமையை நம்ம உணரலன்னா பரவசமான ஆனந்தத்தோடு உயர்ந்து தேவனுடைய கிருபையை பார்த்து துதிக்க ஆராதிக்க நம்மளால் முடியாது. ஆகவே இதை பற்றி நாம் பேசுவது ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நம்முடைய பாவ நிலையின் ஆழத்தை உணர்றோமோ அதே அளவுக்கு தான் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்மளால் உணர முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கே காரணம் ரட்சிப்பில் நன்றி இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒழுங்கில்லை, ஆராதனை இல்லை, சபையில் ஒழுங்கில்லாததுக்கு பெரிய காரணமே என்ன மாதிரி பாவத்தை பற்றி தாழ்வான எண்ணம் இருப்பதனால தான். என்ன மாதிரி கடவுள் உனக்கு செய்திருக்கிறாரு, பாவத்தினுடைய கோரம் என்னன்னு புரியாத அறிவுங்க தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஒரு சீப்பாக எடுக்குது, ரட்சிப்பை ஒரு சீப்பாக எடுக்கிறாங்க. ஆகவே இந்த அதிகாரத்தில் பவுலோடு நான் கீழே போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யார் யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க, இல்லைங்களா? நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கவங்களாம் வீட்டுக்கு போயிருங்க. பவுலோடு இறங்க போகிறோம் நம்ம. 1-10 வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, 11-22 வரைக்கும் சபையாக நமக்கு என்ன செய்திருக்கிறார். முதல்ல முதல் மூணு வசனத்தில் நிர்வாணமான அசிங்கமான நம்முடைய இயற்கை பாவ நிலைமை அது என்னன்னு பார்க்கணும். அருவறுப்பு தான் பார்க்கணும். பரிசுத்தாவி இந்த உலகத்தில் வரும்போது என்ன செய்வார்னு இயேசு சொன்னார், குழு குழுகுன்னு சிரிக்க வைப்பாரா, கைத்தட்ட வைப்பார், என்ன செய்வார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், பாவத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துவார். ஏன்னா அதை உணராமல் இயேசுடைய மகிமையை அவசியத்தை பார்க்க முடியாதே. பாவத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துவார் அவர். அதை தான் நம்ம பார்த்து படிக்கணும். இது வந்து ஒரு ஆழமான பாதாள குழி, டஞ்சன் வாங்க பழைய காலத்தில். படிப்படியாக கீழே போனால் பயங்கரமாக இருக்கும் கீழே டஞ்சன். அந்த மாதிரி டஞ்சனில் ஒரு 5 படியிலிருந்து நம்ம இறங்க பார்ப்போம். அந்த 5 படி உங்கள் மனசில் ஞாபகம் இருக்கிறதுக்கு 5 ஸ்டெப்ஸ், அதுக்கு ஒரு அக்ரானம் நான் போட்டு வச்சுருக்கேன், வேர்ஸ்ட், இல்லைங்களா? வேர்ஸ்ட்னா தெரியுமா, WORST, வேர்ஸ்ட். அந்த 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 5 வார்த்தைகளில் இந்த 3 வசனங்களை அடக்கலாம். ஓகே, வேர்ஸ்ட்டுக்கு என்னங்க இங்கிலீஷில் சொல்லி அப்புறம் தமிழில் சொல்கிறேன். முதல் படி என்ன இறங்க போகிறோம், ஹோலி டெட். 2வது ஒன்லி வேர்ல்லி. 3வது ரன்னிங் ஆஃப்டர் சேட்டன். 4வது ஸ்லேவ்ஸ் டு லஸ்ட். 5வது டோட்டலி அண்டர் வ்ராத். இது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்னா வேர்ஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை உங்கள் மனசில் ஞாபகம் இருக்கலாம். முதல்ல ஹோலி டெட், கிருபை நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, சுவிசேஷம் வந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சு, நம்ம பலவீனமாக இல்லை, முற்றிலுமாக செத்துருந்தோம். முற்று நீங்கள் மறித்திருந்தீர்கள் என்னாங்க. அந்த மறித்திருந்த நிலைமையை நம்ம எப்படி வெளியே காட்டணுமா, 3 காட் சொல்கிறாரு. மறித்திருந்த நிலைமையில் நம்ம எப்படி இருந்தோமா, முதலாவது நம்முடைய வாழ்க்கை செயல்கள் வெறும் உலக காரியம்தான், அதுதான் மறித்திருந்ததுக்கு அடையாளம், வெறும் உலக எண்ணங்கள். 2வது பிசாசின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம். 3வது நம்முடைய இச்சைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம், அதுதான் காமிச்சோம் நம்ம மறித்திருந்தோம். இப்படி மறித்திருந்த நமக்கு இப்படி உலகமே நிருந்து பிசாசின் பின்னாடி ஓடிக்கிட்டு இச்சைகளுக்கு அடிமையாக இருந்த நமக்கு பரலோகம் கொடுத்த ஒரு தீர்ப்பு என்ன, கோபாக்கினேன் பிள்ளைகள் இவர்கள். இதுதான் அந்த 3 வசனத்தில் வரப்போகுது. வேர்ஸ்ட்ன்ற வார்த்தையில் நம்ம ஞாபகம் வச்சு ஒரு படியாக இறங்க பார்ப்போம் நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்க. இன்னைக்கு முதல் படி ஹோலி டெட். என்னங்க ஹோலி டெட், முற்றிலுமாக செத்திருந்த செத்திருக்கிற நிலம். பாருங்கள் அந்த தலைப்பு எவ்வளோ பொருத்தமானது, இந்த பிரசங்கம் முடிச்ச பிறகு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 2 காரியத்தை இதில் சொல்கிறாரு. அந்த நம்ம செத்துருக்கிற நிலைமையில் எபேசியர் 2:1 பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்த நிலைமை அதுக்கு காரணமும் அதுக்கு அதனோட விளைவும். காரணம் என்ன, என்ன நம்முடைய இருந்த நிலைமை, மரித்தவர்களாக இருந்தீர்கள், அதுதான் நம்முடைய நிலைமை. அதுக்கு என்னங்க காரணம், காரணமும் இருக்குது விளைவும் இருக்குது. இது என்ன காரணம், எதில் மறித்திருந்தோமா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்தோம். வேதம் வந்து நம்ம பாவத்தில் இருந்த நிலைமைக்கு பல அடையாள மொழிகளை பயன்படுத்துது. நம்மளை குருடர்களாக இருந்தோன்னு சொல்லுது, நம்ம சுகவீனமாக இருந்தவர்கள் சொல்லுது, காணாமல் போன ஆடுகள்னு சொல்லுது, இன்னும் கெட்டுப்போன மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும், அதெல்லாம் ஒரு உதாரணம். அதெல்லாம் பல காரியங்கள் இருந்தாலும் பவுல் அது எதுவுமே பயன்படுத்தாமல் இவர் பயன்படுத்துகிறாரு. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்படி இருந்தோன்றாரு, மரித்திருந்தீங்க, யுவர் டெட், செத்துருந்தீங்க. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் பலவீனமாக கையை கொடுத்தாமல் எந்திரிச்சிட முடியும், மருந்து கொடுத்தா சரியாயிட முடியும்ன்ற நிலைமையில் இருந்த யுவர் முழுசாக செத்துருந்தீங்க. ஒருத்தர் யாராவது செத்துட்டாங்கன்னா என்னங்க நடக்கும், நிறைய காரியம் நடக்கும், முக்கியமாக ஆனால் முக்கியமாக 2 காரியம் நடக்கும். 1, என்ன நடக்கும், அவங்க வந்து வெளிப்பிரகாரமான உலக எந்த விதமான தூண்டுதலுக்கோ உந்துதலுக்கோ பதிலே கொடுக்க மாட்டாங்க, இல்லைங்களா? என்ன தான் ஆட்டி பார்த்தாலும் பாடி ஒன்றுமே ஆகாது. உயிரோடு இருக்கும்போது அவங்க பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும், பேச முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஒரு மனுஷன் செத்த உடனே கம்ப்ளீட்டாக தீவிரமான விதத்தில் சரீர உலகத்திலேருந்து அவங்க துண்டிக்கப்பட்டு எந்த விதமான உணர்தலும் இல்லாமல் போயிடுறாங்க. அதான சாகிறது. என்னன்னா பண்ணி பார்க்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பர்சன் ஒரு ஐசியூவில் இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் இருந்தாலும் சரி, அவனால் பார்க்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், பேச முடியும். ஒருவேளை நம்ம அங்கே போய் பார்க்க போதுன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இல்லை நாக்கே செத்து போயிருக்குது, ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்கலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த ஹாஸ்பிட்டலேருந்து நாக்கே செத்து போயிருக்குது அப்படின்லாம் அவங்க பிடிச்ச சாப்பாடை பற்றி பேச முடியும், எல்லாம் பேச முடியும். கொசுக்கிட்ட வந்துச்சுனாலும் அதை அடிக்க முடியும், நர்ஸை கூப்பிட்டு பாருங்க வேறு ரூமு கொசுவாக இருக்கெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் செத்துட்ட பிறகு எத்தனை பிரியாணி எத்தனை சாப்பாடு வாங்கி போய் கொடுத்தாலும் அவன் நல்ல இல்லைங்களா. என்ன கொசு வந்து கடித்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு உணர்வு இல்லை, பார்க்க முடியாது, பேச முடியாது, ஒரு ரியாக்ஷன், எல்லா ரியாக்ஷனும் ஜீரோவாக முடிஞ்சிடும். ஜீரோ ரியாக்ஷன். பிரெயின், கண், காது, வாய், லங்ஸு, ஹார்ட்டு, காலு, கை, பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஸ்டாப் இல்லைங்களா. ஒரு என்ன தான் அடித்து பார்த்து உதச்சி பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, செத்துருக்கிற நிலைமையில் வேறு என்ன பார்க்குறோம், ஒரு அதிசயமான தேவ கிருபை நடந்தால் ஏதாவது நடக்கலாம், இல்லைன்னா அவங்க ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் டாக்டர் ஏதாவது பண்ண முடியும் இல்லைங்களா. ஆனால் இறந்த பிறகு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, ஹோப்லெஸ். இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. செத்தவங்களை என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் கைவிரிச்சிட்டு போக வேண்டியது தான், ஒன்றுமே யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. மரணம் வந்த பிறகு ஹோப் இஸ் கான், எல்லா இருந்த ஒரு பொறி நம்பிக்கையும் நமக்கு போயிடும். இதாங்க இந்த ரெண்டு விஷயம். மரணம்னு நினைக்கும் போது ஒன்று, வெளியில் என்ன உந்துதல் ஏற்படுத்தாலும், நம்மளை ஷாக் கொடுத்தாலோ அடித்தாலோ உதைச்சாலோ ஒரு உணர்வும் நமக்கு இருக்காது. ரெண்டாவது, இதுலேருந்து எழுப்பவும் நம்மளை முடியாது, ஹோப்லெஸ்ஸாக நம்ம கிடக்கிறோம், இதுக்கு நம்பிக்கையே இல்லாத நிலைமைக்கு போயிட்டோம். அதுக்கும் பவுல் சொல்கிறதுக்கும் என்னங்க அர்த்தம் பாஸ்டர், நீங்கள் மரித்திருந்தீர்கள் அப்படின்றார் முதல் வசனத்தில். ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நடந்தீர்கள் என்றார். என்னங்க செத்திருந்தோமா நடந்தோமா நம்ம கேட்கலாம் இல்லைங்களா. என்ன நடக்கிறோன்றாரு அப்படின்னா, இது என்ன சாவை பற்றி பேசுகிறாரு, சரீர சாவை பேசுகிறாரா, என்ன சாவு, ஆவிக்குரிய சாவு. ஆவிக்குரிய சாவு, ஆவிக்குரிய சாவுன்னு ஒன்று இருக்கா, அது என்னங்க ஆவிக்குரிய சாவு, அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் சரீர சாவுன்னு நல்லா தெரியுது. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில பேருக்கெல்லாம் திக்கு திக்குன்னெல்லாம் இருக்குது, ஐயோ சாவுன்னு இல்லைங்களா. அதை பற்றி நல்லா நமக்கு தெரியும். ஏன் சரீர சாவு நல்லா நமக்கு தெரியுது தெரியுமா, ஏன் தெரியுது, ஏன்னா சரீர வாழ்வு என்னன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஏன்னா அப்படித்தான் அதோடு பிறந்தோம், கை காலோடு பிறந்தோம், நடமாடுறோம், அதனோடு வளர்ந்தோம். வாழ்றதுன்னா என்னன்னு தெரியும், மூச்சு விடுறதுனா என்னன்னு தெரியும், சாப்பிட்றதுன்னா என்னன்னு தெரியும், வாழ்ந்துருக்குறோம் நல்லா. வாழ்வு தெரிஞ்சதுனால தான் சாவு, சரீர சாவு என்னன்னு நல்லா தெரியும். நமக்கு ஆத்மீக சாவுனா ஒன்றுமே தெரியாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆத்மீக வாழ்வுனா என்னன்னே தெரியாது. ஓகே, ஆத்மீக வாழ்வை நம்ம சாவத்தை புரிஞ்சுக்கணும்னா ஆத்மீக வாழ்வை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது ஆத்மீக வாழ்வு, நம்ம ரெண்டு இடத்துக்கு போகலாம், ஒன்று ஏதேனுக்கு போகலாம், இன்னும் பரலோகத்துக்கு போகலாம். ஏதேனுக்கு போய் பார்ப்போமா, எத்தனை பேர் என் கூட ஏதேனுக்கு வந்து பார்க்குறீங்க, இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஏதேனுக்கு வரலன்னு நீங்கள் யாராவது முடிவு பண்ணியிருக்கீங்களா. ஏதேனுக்கு போய் தான் நம்ம பார்க்க முடியும் ஆத்மீக வாழ்வுனா என்ன, ஏன்னா அங்கே தான் செத்து போச்சு மனித குலம் செத்துருச்சு. ஆத்மீக வாழ்வு ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அங்கே பார்ப்போம். ஓகே, அதை நான் உங்களுக்கு புரிஞ்சிக்க, எப்படி லைஃப் வேணா அங்கே தான் பார்க்க முடியும் ஆத்மீக வாழ்வு எப்படி இருந்துச்சு, அதனோட குணாதிசயம் என்ன, எதற்காக மனித குலம் படைக்கப்பட்டதோ, மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்துக்காக தன்னுடைய படைத்தவருடைய முழு சாயலை பிரதிபலித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அது. முழு ஒரு பாகமும் தவறாக பயன்படுத்தாமல், ஒரு பாகமும் டேமேஜ் ஆகாமல் முழுசாக படைத்தவரை உணர்ந்து படைத்தவர் சரின்னு நினைக்கிறத அவருக்கு நன்றியோடு ஆராதனையோடு வாழ்ந்த ஒரு வாழ்வு. அதுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்கு, அந்த வாழ்வை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பயன்படுத்துகிறேன், இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப தியாலஜி சொன்னோன்னா சில பேர் தூங்கிடுறீங்க நீங்கள் இல்லைங்களா. அதனால் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா ஹாஸ்பிட்டலில் என்ன பார்ப்பாங்க தெரியுங்களா, நாலு காரியம், வைட்டல் சைன்ஸ்ன்னுவாங்க. உயிரோடு இருக்கிறது பார்க்குறது நாலு காரியம், என்னென்ன பார்ப்பாங்க, முதலாவது டெம்பரேச்சரை பார்ப்பாங்க, உடம்புல சூடு இருக்குதா இல்லை கோல்டு, டெம்பரேச்சர் இல்லை பிரெயின் ஆக்டிவிட்டின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது என்ன பார்ப்பாங்க, மூச்சு விடுதா இல்லைங்களா, ரெஸ்பிரேஷன் பார்ப்பாங்க, ரெஸ்பிரேஷன். மூணாவது ஹார்ட் ரேட் பல்ஸை பார்ப்பாங்க. நாலாவது பிபியை பார்ப்பாங்க, பிளட் எல்லாம் ஓடுதான். ஃபோர் வைட்டல் சயின்ஸ். இதனாலும் மறுக்க முடியாத அடையாளம் உயிர் இருக்குதுப்பா உடம்புல. இதனாலும் இல்லைன்னா தான் டாக்டர் என்ன சொல்லுவார், பெட்ஷீட்டை போத்திட்டு போயிடுவார், முடிஞ்சு போச்சு கதை. இந்த நாலு தான் சயின்ஸ் உயிரோடு இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆத்மீக சயின், ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் உயிரோடு இருந்ததுக்கு இதே மாதிரி நாலு வைட்டல் சயின்ஸ் இருந்துச்சு. என்ன அடையாளம், முதலாவது பிரெயின் ஆக்டிவிட்டி. ஆதாமுக்கு கடவுளை பற்றி துல்லியமாக அறிஞ்சிருந்தான், நல்லா கரெக்டாக அக்யூரேட்டாக கடவுளை பற்றி நல்லா தெரியும், பிரெயின் ஒழுங்காக வேலை செஞ்சிச்சு. ரெண்டாவது வைட்டல் சைனு, அவன் மூச்சை விடுறதே அந்த கடவுளை நல்லா அறிஞ்சதுனால, அவர் அழகு எவ்வளோ சிறந்தவர், அழகானவர், கவர்ச்சியானவர்னு அறிஞ்சதுனால அவன் மூச்சு விட்டு வாழ்ந்ததே கடவுளுடைய ஐக்கியத்தில் வாழ்ந்தான். ஓகே, அவனுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி என்ன, கடவுளை நல்லா தெரிஞ்சிருந்துச்சு, அது உயிரோடு இருந்தான். ரெண்டாவது அவன் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தான், அந்த மூச்சு எங்கே தான் விட்டான், கடவுளுடைய அந்யோன்னி ஐக்கியத்தில் தான் மூச்சு விட்டு வாழ்ந்தான். மூணாவது அவன் ஹார்ட்டு வந்து ஹார்ட் பல்ஸ் எப்படி அடிச்சிச்சு, இந்த கடவுளுடைய அந்யோன்யத்தில் வாழ்றதன் விளைவாக கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொன்றும் கீழ் சந்தோஷத்தோடு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தான். நாலாவதாக அவன் பிளட் சர்க்குலேஷன் பார்க்குறோம், கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொன்றும் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுனால He was confirmed to the character of God. தமிழில் சொல்லணும்னா தேவனுடைய குணாதிசயத்துக்கு முழுமையாக இணக்கம் உள்ளவனாக நடந்தான். இங்கிலீஷில் சொல்லப்போனால் accurate knowledge of God, breathing in the presence of God, and delightful obedience to God, conformity to the character of God. இதுதான் four vital signs. ஆவிக்குரிய வாழ்வுக்கு நாலு வைட்டல் சயின்ஸ் இதுதான். ஒரு அப்ரிவேஷன் இதுக்கும் கொடுக்கணும்னா, இதை ஞாபகம் நீங்கள் வச்சுக்கணுன்றதுக்காக KIOC KIOC ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து என் பையன் போகிற கிரிக்கெட் இன்ஸ்டிடியூட்டு, கர்நாடகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிக்கெட், KIOC. நாலேஜ், இன்டிமேட் கம்யூனியன், ஒபீடியன்ஸ் அண்ட் கன்ஃபார்மிட்டி டு காட்ஸ் கேரக்டர். இது நாலு ரொம்ப முக்கியம். நான் அவன் மைண்டு ஆக்யூரேட்டாக கடவுளை பற்றி தெரியும், கடவுள் எவ்வளோ கவர்ச்சியானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அழகானவர்னு தெரிஞ்சதுனால அவன் மூச்சை விட்டதெல்லாம் கடவுளுடைய ஐக்கியத்தில் தான் அவன் மூச்சு விட்டான். மூச்சு அப்படித்தான் இருந்துச்சு. அந்த கடவுளுடைய ஐக்கியத்தில் அப்படி வாழ்ந்ததுனால கடவுளுக்கு பிரியமான விதத்தில் தான் அவன் எல்லாமே செஞ்சான், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சதுனால இது ஒன்று கனெக்ஷன் பாருங்களேன், ஒவ்வொன்றுக்கும் கடவுளை பற்றி சரியாக தெரிஞ்சால் கடவுளோட ஐக்கியமாக இருப்போம். கடவுளோடு ஐக்கியமாக இருந்து அதில் தான் வாழை பார்ப்போம். அவரோடு ஐக்கியமாக இருந்தால் என்ன ஆகும், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவோன்னு பார்ப்போம். அவர் கீழ்ப்படிஞ்சால் என்ன ஆகும், அவரை மாதிரியே நம்ம இருப்போம், அவருடைய குணாதிசயம் நம்மளை வெளிப்படும். அதுதாங்க வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு. அதுதாங்க நாலு வைட்டல் சயின்ஸ், ஆத்மீக வாழ்வு ஒருத்தனுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கறது. பாருங்களேன், இந்த லைஃப்பில் தான் ஆதாம் வாழ்தான். இந்த சரியான கடவுளை பற்றி எண்ணங்கள், மிகப்பெரிய ஆனந்தம் கடவுளோடு இருப்பது தான். அந்த அட்மாஸ்பியரில் தான் மூச்சு விடணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவரை மாதிரி அவர் சாயலாக நடக்கணும். அதுதான் இருந்துச்சு. பவுல் என்ன சொல்கிறாரு, அந்த வாழ்வு நமக்கு இருந்துச்சு, இப்போ என்ன ஆனோம், செத்தவர்களாக ஆனோம், செத்து போயிட்டோம். ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், ஆதாமே நீ இந்த வாழ்வு வாழ்றாய், உயர்ந்த வாழ்வு, நான் படைத்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என்னைக்கு நீ அந்த நன்மை தீமை அறிகிற பழத்தை சாப்பிடுவியோ அன்னைக்கு என்ன, உன் கால் உடஞ்சிருமா, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா, பலவீனாயிருமான்னு சொன்னாரா, என்ன சொன்னாரு, சாகவே சாவாய், வந்துடும் உனக்கு சாவு, இந்த வைட்டல் சயின்ஸ் எல்லாம் போயிடும், இந்த வாழ்வு போயிடும், உனக்கு மிருகமாழ்வா மாறிடுவ, போயிடும் இந்த வாழ்க்கைன்னு சொன்னார். இந்த தரமான வாழ்க்கை போயிடும், ஸ்பிரிச்சுவலாக நீ இறந்து போயிடுவே, இது ஆவிக்குரிய உண்மைக்கு இறந்து போய் போயிடுவேன், என்னை அறியிறத விட்டுருவேன், என்னோட ஐக்கியமாக இருக்கிறத விட்டுருவேன், எனக்கு கீழ்ப்படுகிறத விட்டுருவேன், என்ன மாதிரி இருக்கிறத விட்டுருவேன். இதுதான் நடந்துச்சு ஆதாமுக்கு. என்ன நினச்சி யோசிச்சு பாருங்க, திடீர்னு அவர் பழத்தை சாப்பிட்டாரு, சாப்பிட்டவுடனே என்ன ஆச்சு, ஆதாம் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் அவர் வைட்டல் சயின்ஸை செக் பண்ணுறோம், உயிர் இருக்கா, ஆத்மீக உயிர் இருக்கா, கடவுளை பற்றி சரியாக தெரிவிக்கிற பதில் இப்போ எப்படி ஆயிடுச்சு, பட்டு பிரெயினே ஸ்டாப் ஆகிட்ட மாதிரி. கடவுள் எல்லாம் அறிந்தவர், அவர்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது, சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் இருக்கிற தேவன் அப்படின்னு அவர் ஆராதிச்ச அதே ஆதாம் என்ன பண்ணுறான், மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறானே, இவர் என்னை பார்க்க மாட்டார், நான் செஞ்ச பாவத்தை அறிய மாட்டார், நான் போய் ஒளிஞ்சிக்கினான்னு மூளை நின்று போகிறது தெரியல உங்களுக்கு, மூளை கெட்டே போயிடுச்சு, கடவுளை பற்றி எவ்வளோ தவறான அறிவு. நான் போய் மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவர் என்னை பார்க்க மாட்டேன், ஓடி பிடிச்சி விளாடுற மாதிரி. இல்லைங்க, கடவுள்கிட்ட விளாட்ற அவ்வளோ சின்னதாக கடவுள், எவ்வளோ தாழ்வாக பிரெயினே கெட்டு போச்சு பாருங்களேன். முட்டால் சில பேர் நீங்கள் இருக்கிறீங்க இங்கே, கடவுளை நீங்கள் பாவம் செஞ்சு தப்பு செஞ்சால் கடவுளுக்கே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன், அது உங்களுடைய சாவுடைய அடையாளம். நம்ம செய்கிறதெல்லாம் தெரியாது, வரும் சர்ச்சுக்கு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டால் அப்படியே கடவுள் பார்த்து மெச்சுக்குவார். நீங்கள் போன வாரம்லாம் என்ன செஞ்சீங்க கடவுள் தெரியாதா? நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க? கடவுளை தரக்குறைவாக என்ன போட்டிருக்கிறீங்க? அது செத்துருக்கிறீங்கன்னு காட்டு. அதுதான் ஆதாமுக்கு நடந்தது. ரெண்டாவது, அவனுடைய அவன் மூளை டெட்டு, பிரெயின் டெட்டு மாத்திரம் இல்லை, யோசிச்சு பாருங்க எவ்வளோ முட்டாளாக ஆயிட்டான். அவனுடைய ரெஸ்பிரேஷனை செக் பண்ணுவோமா? கடவுளுடைய பிரசன்னத்திலேயே அந்யோன்னி ஐக்கியத்திலேயே மூச்சு விடணும்னு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு சிருஷ்டிப்பு இப்போ என்ன ஆயிடுச்சு? கடவுள்கிட்ட விட்டா போதோன்னு ஓட ஆரம்பித்தான் இல்லைங்களா? ஓடி போய் அவருடைய பிரசன்னத்திலேயே இருக்க பிடிக்காம கடவுள் இல்லாத உலகத்தில் போய் மூச்சு விடணும்னு விருப்பப்படுறான். கடவுள்கிட்ட தூரம் ஓட பார்க்குறான். ரெஸ்பிரேஷன்ஸ் நின்றுச்சு, மூச்சு அடிக்கிறது நின்றுச்சு, ஹார்ட் பீட் என்ன ஆச்சு? கடவுளுக்கு சந்தோஷமாக கீழ்படுகிறவன், ஆனந்தமாக கீழ்படுகிறவன். இப்போ கடவுள் கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறான்? இதோ ஆண்டவரே அடியேன் வந்தேன்னு வந்தானா? அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் பேச்சை கேட்காம அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன என்ன ஒரு ஆண்டவர்கிட்டயே டபாய்க்கிறது பாருங்களேன். அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் நிர்வாணமாக இருக்கிறேன். ஏன் நிர்வாணமாக உன்னை அவர் பார்த்தது இல்லையா? அவர் படைச்சது அதுதானே. அவர் அவர்கிட்டயே வைக்கும், நான் நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. யார் உனக்கு சொன்னது நீ நிர்வாணமாக இருக்கிறேன்னு ஒழுங்காக பதிலாக சொன்னானா? அவர்கிட்டயே டபாய்ச்சிக்கிட்டு அவர்கிட்ட இது பண்ண, கடைசியில் ஹார்ட் பீட்டும் போயிடுச்சு, கடைசியில் பிளட்ஸ். கடவுள் மாதிரி குணத்தோடு இருக்கிறானா? கடவுள் சாயலாக பிரதிபலிக்கணுமே. அவனை நின்று பாருங்களேன், கோமாளி மாதிரி இலையெல்லாம் உடம்புல ஒட்ட வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு கடவுளை தப்பாக சொல்கிறா, நீங்கள் கொடுத்த மனைவின்னு சொந்த பொண்டாட்டியே மனைவியே அன்பு செய்யாமல் அது மேலே குற்றத்தை சொல்கிறான், அது கொடுத்துச்சின்னு எவ்வளோ அசிங்கமாக போயிட்டான் பாருங்களேன். கடவுள் சாயலாக இது பிசாசன் சாயலாக மாறி போயிட்டான் பாருங்களேன். எல்லாம் 4 vital signs போயிடுச்சு. மூளை வேலை செய்யலை, மூச்சடிக்கிறது நின்று போச்சு. கடவுள் பிரசன்னத்தில் மூச்சடிக்க பிடிக்கல இன்னுமே. ஹார்ட்டு கடவுளுக்கு ஒபே பண்ணுறது பிடிக்கல, கடவுள் சாயலாக இருக்கிறது. பிளட் சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதுதாங்க ஆதாமுக்கு நடந்த சாவு. இதை தான் பவுல், நான் கற்பனையில் சொல்லலை, இதை தான் பவுல் விவரிக்கிறார் பாருங்களேன். எபேசியர் 4:18 என்ன சொல்லுது? 4:18 இதுதான் ஆவிக்குரிய சாவு.
சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின்,
4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கிற அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களானார்கள். கடவுளுடைய உயிரே இல்லாமல் போயிடுச்சு, கடவுளுடைய உயிரே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பாஸ்டர், அப்போ 1000 வருஷம்லாம் அவங்க உயிரோடு வாழ்ந்தாங்களே, அவங்க செத்தது ஆவிக்குரிய சாவு தான் உண்மையான யதார்த்தம். அதனோட விளைவாக வர்றது தான் சரீர சாவு. அவங்க ஆவிக்குரிய விதத்தில் சாகலைன்னா சரீர சாவு வந்தே இருக்காது. ஆவிக்குரிய சாவு தான் சரீர சாவை தவிர்க்க முடியாமல் கொண்டு வர்றதுங்க. அப்படி தான் அவங்க இறந்து போனாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், இது இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டோம். ஆவிக்குரிய சாவுனா இப்போ என்னன்னு புரியுதா? இந்த 4 vital signs போயிருச்சு. ரெண்டாவது, ஏன் இப்படி போச்சு, என்ன காரணம்? நிலைமையை புரிஞ்சுக்கிட்டோம், செத்து இருக்கிறீர்கள்னு. என்ன காரணம்ன்றார் போல், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும். அதனோட காரணமும் அதனோட விளைவும் பார்ப்போம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தீர்கள். ஆவிக்குரிய சாவுக்கு ஒரே காரணம், வேதம் அடிக்கடி கரெக்ட் பண்ணுறது, பாவம்தான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைங்களா? பாவமோ மரணமோ ஒன்றா தான். அது ஆதாமுக்கு நடந்துச்சு, ஆதாமுக்கு தானே நடந்துச்சு. பவுல் யாரை பார்த்து சொல்கிறாரு, ஆதாம் இறந்து போனான்னு சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? நீங்கள் மரித்திருந்தீர்கள்ன்றாரு. நம்ம எப்போங்க மரித்தோம்? ஏன்னா ஆதாம் வந்து தனிநபராக அவர் இருக்கவில்லை, மனித குலத்தின் பிரதிநிதியாக அவர் செயல்பட்டதுனால் பெரிய சோகம். அவர் போய் ஒரு பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு, நம்ம பின்னாடி இருந்தோம் அந்த பஸ்ஸில், அந்த பஸ்ஸை மலை மேலே உச்சியில் எடுத்துகிட்டு போய் கீழே தள்ளி விட்டுட்டார். இல்லை நான் பஸ்ஸில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம எல்லாரும் அந்த பஸ்ஸில் தான் இருந்தோம். அவர் கூட விழுந்துட்டோம் நம்மளும். இல்லைங்களா? அந்த பஸ்ஸில் நம்மளும் விழுந்துட்டோம் உச்சியில் இருந்தால் தான். ரோமர் 5:12 பார்த்தீங்கன்னா 5:12 சொல்லுது, ஏன் நம்ம எல்லாரும் செத்தோம், அவர் செத்ததுனால. பாசிங்களா 5:12, நீங்கள் எடுத்து பாருங்க, இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் லாஜிக்கலாம்.
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று.
தெளிவா இருக்கா? ஒரே மனுஷனால பாவம் வந்துச்சு, அந்த பாவத்தினால அவன் செத்ததுனால எல்லா மனுஷர்களுக்கும் மரணம் வந்துருச்சு, நம்ம எல்லாரும் ஆதாம்னால. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இயற்கையின்படி நம்ம கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம பிறக்கும் போதே தாயின் கருவிலேயே நம்ம பிறக்கும் போது எப்படி வந்தோம் இந்த உலகத்தில்? செத்த பிள்ளைகள், ஆவிக்கூறிய விதத்தில் செத்த பிள்ளைகளாக தான் வந்தோம் ஆதாமினுடைய பாவத்தில். அது மாத்திரம் இல்லை, இது காரணம் மாத்திரம் இல்லை, இதனோட விளைவு கூட இதில் வருது. நம்ம கடவுளை நேசிக்காமல் அவர் அன்பு கூறாமல் போனது மாத்திரம் இல்லை, கடவுளுக்கு இந்த மரணம் நம்மளை என்ன செஞ்சிருச்சுன்னா அவருக்கு பகைஞ்சராக மாற்றிருச்சு, அவருக்கு விரோதமாக செய்கிறவர்களாக மாற்றிருச்சு. அதான் இந்த வசனத்தில் வருது, அக்கிரமங்கள். அக்கிரமங்கள்னால் என்ன? டிரான்ஸ்கிரஷன் வரும் இல்லைங்களா? உங்கள் பைபிளில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்கிறாரு, நான் நல்லதுக்கு சொல்கிறேன், என்ன மாதிரி நீ நடந்துக்கணும், எது சாயலாக இருக்கணும், என் பிரமாணம் இது, அதை மீறாதேன்னு ஒரு கோடு போடுறாரு. நம்ம செத்து இருக்கிற இந்த பெணம் என்ன பண்ணுது? நான் அதைத்தான் மீறுவேன்னு போகுது. ஏன் அக்கிரமங்க? கடவுள் எது செய்யாதன்றாரோ அதுதான் செய்யறதுக்கு ஏன் போகுது? அதுதான் காட்டுது நீ செத்து இருக்கிறேன்னு. பாவங்கள் அப்படின்னு வருது. பாவங்கள்னா ஒரு குறிக்கோளை மிஸ் பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை. இப்படித்தான் வாழணும், கடவுள் சாயலாம் நம்ம வாழணும்னு படைச்சிருந்த நாம் அப்படி வாழ்றதே கிடையாது, அதுதான் பாவம். எதுவும் செய்யறதில்ல, கடவுள் மாதிரி நம்ம இருக்காது, கடவுள் சாயல நம்ம இருக்காது தான் பாவம். அவர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்னு வாழ்றது தான் பாவம். அந்த பர்பஸ், எந்த நோக்கத்துக்காக நம்மளை படைத்தாரோ அதை மிஸ் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய நிலம். பாருங்களேன், இது ஒரு தியாலஜி மாத்திரம் இல்லைங்க, உங்க செயல்கள்லயே பார்த்துக்கலாம். நீங்க ஏன் கடவுள் சொல்றாரு வார்த்தை மீறாதன்னு ஏன் அதை மீற போறீங்க? உங்க சிந்தனையும் உங்க செயல்களும் ஏன் கடவுளுக்கு முரணா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அதுதான் பெரிய மறுக்க முடியாம ஆதாரம் கொடுக்குறீங்க. நீங்க ஆவிக்குரிய விதத்துல செத்து இருக்கிறீங்க. ஓகே, அப்படித்தான் செத்து இருக்கிறவங்களுடைய விளைவு தான். இயற்கையாகவே மனிதனுடைய சிந்தனை எல்லாம் இருளாயி கடவுளை பற்றி தவறான விகாரமான எண்ணங்களை கொண்டிருப்பதுனால தான் உலகம் முழுவதுமாக கடவுளை பற்றி தவறான எண்ணம். கடவுளை ஒரு மோரியிலேருந்து ஒரு கல்லை எடுத்து இதுதான் தெய்வம், நம்ம குல தெய்வம்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ஒரு கல், மண், குரங்க, இல்லை எந்த விதமான விகார கட்டுக்கதைகளும் சரி, கழுதியோ இல்லை யானையோ இல்லை மிருகமோ, எல்லாத்தையும் கடவுள்னு கட்டுக்கதைன்னு சொன்னால் அதையெல்லாம் நம்புவாங்க. உண்மையான ஜீவன் உள்ள தேவனை பற்றி சொல்லும்போது நம்பவே மாட்டேன். ஏன் அப்படி இருக்கிறாங்க எல்லாம்? பவுல் சொல்றாரு, ஆவிக்குரிய இயற்கை மனிதன் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமா இருக்கும். வேறெல்லாம் நல்லது, பல்லியெல்லாம் கும்பிடு, பாம்பெல்லாம் கும்பிடு, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா கடவுளை பத்தி சொன்னா பைத்தியகார்த்தனமா இருக்குமா? ஏன் செத்து இருக்கிறாம? கடவுளை பத்தி விகார், குருக்கிட் அண்ட் பர்வர்டட் ஐடியாஸ், தவறான எண்ணங்கள் கடவுளை பத்தி, அது மனிதனுடைய சாவு கறிகுறிங்க. பாருங்களேன், ரோமர் 3:10 அவர் வந்து ரொம்ப கிராஃபிக்கலாக காட்டுறாரு செத்தவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. பாருங்க அதில் சொல்கிறாரு, உணர்வுள்ளவன் இல்லை. 10வது வசனம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ், புரிஞ்சுக்கிற அறிவே இல்லை, கடவுளை சிந்திக்கிற அறிவே இல்லை, ஒருவனும் இல்லை, அறிவு சிந்திக்கிறவன் ஒருவனும் இல்லை. பைபிளையே ரொம்ப சோகமான வசனம் இதுன்னுவார் இன்னொருத்தர், தேவனை தேடுகிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. ஆனால் யோசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சேடு சீன். கடவுள் பரலோகத்திலேருந்து பார்க்குறாரு மனித குலத்தை. இந்த கடவுள் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்குறார். உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவர் இந்த கடவுள் தான். நீ பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உன்னை ஆதரித்து உனக்கு ஒவ்வொரு சுவாசமோ வீடோ துணியோ மணியோ உனக்கு நீ குடிக்கிற தண்ணி குடிக்கிற சாப்பாடு எல்லாருடைய பராமரிப்பின் செலவில் உன்னை போஷித்து வருகிற கடவுள். தாயை விட தகப்பனை விட நம்மளை பாதுகாத்து பராமரித்து வருகிற தெய்வம் அவர் தான். மனிதன் பைபிள் சொல்கிற மாதிரி அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். நாம் இருக்கிற ஒவ்வொரு சிரிப்பும், சந்தோஷமும், மூச்சும், சாப்பாடும், துணியும், பார்வையும், ஒரு நேரம் சிரிக்கிறோன்னா அது அவர் கொடுக்கறது. ஒரு சுகத்தோடு இருக்கிறோம், நடமாடுறோம், கை கால் வலி இல்லாமல், வியாதி இல்லாமல் இருக்கிறோன்னா அது அவர் கொடுக்கறது. எல்லா உறவுகள், வசதிகள், வேலை, சம்பளம் எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்து வரார். கடவுள் உலகத்தில் இருந்து மேலே வானத்தில் தூக்கி பார்த்தோன்னா வானங்கள் தேவனுடைய மகி கத்தி சொல்லுதான், உன்னை படைத்தவர் நான். இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா அவருடைய படைப்புகள் சொல்லுது. வானம், மரம், கிரெல்லாம் சொல்லுது. கீழே பார்த்தா எறும்பு, சின்ன சின்ன இதெல்லாம் அவருடைய ஞானத்தை பற்றி சொல்லுது. உள்ளுக்குள்ளே தேவனுடைய மனசாட்சி பேசுது. ஐயோ, கடவுளுடைய சத்தம் உள்ளுக்குள்ளே பேசுது. நீ பாவி, கடவுளை நீ தேடணும்னு அப்படியே கத்துது. தன்னுடைய சுற்றி சூழ்நிலை எல்லாம் செத்த ஒரு ஜடம் மாதிரி. ஒருவனும் கடவுளை தேடுகிறவன் இல்லை. புரியுதுங்களா? மனுஷன் எவ்வளோ செத்துருக்கிறான்னு. கடவுளை பற்றி ஒரு உணர்வும் இல்லை, ஒரு உணர்வு. தேவனை தேடுகிறவன் இல்லை. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளை செத்துரும், செத்து அந்த பிள்ளைக்கு கத்தி கதறி அதறி ஜோராக கத்துது, கண்ணீர் விடுது, அடிக்குது, உதைக்குது அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை ஒண்டி எந்திரிக்கிறதில்ல. அப்படிதான் செத்து இருக்கிறாங்க மனித குலத்தில். கடவுள் பராமரிப்பில் கத்துறார், படைப்பில் கத்துறார். ஏன்? தன்னுடைய குமாரனை கொடுத்து மீட்பில் வந்து கத்துறார். டெட் பாடி தான். இந்த டெட் பாடிக்கு வந்து வேற எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்குது. உணர்ச்சி இல்லைன்னு இல்லை. மொபைல் பார்க்கறதுக்கும் உணர்ச்சி இருக்குது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கும் உணர்ச்சி இருக்குது, ஸ்போர்ட்ஸை பார்க்கறதுக்கு, ஃபிலிமை பார்க்கறதுக்கு. நடிக்குவாங்க அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி வந்து அப்படியே கண்ணீர் விட்டான்னு அதுலெல்லாம் அப்படியே மனசெல்லாம் கலங்கி கண்ணெல்லாம் தண்ணி வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் மனசே சோகமாக இருந்து உணர்ச்சி எல்லாம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து இந்த நாள் வரைக்கும் மூச்சு கொடுக்குற கடவுளுக்கு ஒரு நன்றி கண்ணீர் வர்றதில்ல அந்த ஜடத்தில். அதுதான் மனித குல செத்த நிலம். உன்னை இவ்வளோ நாள் போஷிக்கிறாரே, பராமரிக்கிறாரே, சுகத்தை கொடுக்குறாரே, ஒரு நாய்க்கு இருக்குதே நன்றி, பிஸ்கெட்டை போட்டா. இவ்வளோ கொடுக்குற கடவுளுக்கு ஒரு உணர்ச்சி இல்லையா உனக்கு? நோ, ஒன்றும் ஃபீலிங்கே இல்லை. எல்லாத்துக்கும் ஃபீலிங் இருக்குது. கோடிக்கணக்கான ஸ்டிமுலாய் உந்துகிறாரு, நல்லது செய்கிறாரு, கொற்றாரு ஆசீர்வாதம், கொற்றாரு. ஒரு ஃபால்ஸ்லேருந்து தண்ணி உழுவோம், பார்த்துருக்கீங்களா? பெரிய ஃபால்ஸ்லேருந்து இந்த ஒக்னேக்கல் ஃபால்ஸ் எப்பப்பா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பராமரிப்பு படைப்பின் இறக்கங்கள் கொற்றாரு, பராமரிப்பின் இறக்கங்களை கொற்றாரு, மீட்பின் இறக்கங்களை கொற்றாரு. என் குமாரனை கொடுத்து உன்னை காப்பாத்துறோம் வான்னு. இந்த நங்குள்ளி கல்லுமா, ஒரு கல் மாதிரி அசராது. இந்த ஃபால்ஸ் கீழே ஒரு கல் இருக்கும், அதுக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்குமா? அவ்வளோ தண்ணி வருதே இல்லை, எல்லா இறக்கத்தை வாங்கிட்டு கல் மாதிரி இருக்குது பாருங்கள் மனித குலம். இதுதான் அங்கே செத்த குலம், செத்த ஜடம். ஒரு உணர்ச்சி இல்லை. எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்குது. சுயநலத்துக்கு உணர்ச்சி இருக்குது, வேற எல்லாத்துக்கும் நீ அழுகுற. கடவுளுக்கு நீ என்ன செஞ்சுருக்கிறேன்றது ஒரு உணர்ச்சி இல்லை உனக்கு? இவ்வளோ கொடுக்குற தெய்வமாச்சே, கூப்பிடுறாரே. சில நேரங்களில் செத்து போனால் ஷாக் கொடுப்பாங்க இல்லைங்களா, கரண்ட் ஷாக். அந்த மாதிரி பராமரிப்பில் சில நேரங்களில் ஷாக் கொடுக்குறார். இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நீ இருக்க மாட்டேன், ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு ஆக்சிடென்ட் வருது, திடீர் திடீர்னு ஷாக் கொடுக்குறார். அப்போயாவது எந்திரிச்சு முழிக்குமா இந்த ஜடம்? நல்லா ஆகிட்டு அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. கடவுளை பற்றி பயம் இல்லை, கடவுள் மேலே அன்பு இல்லை, கடவுள் மேலே அக்கறை இல்லை. எனக்கு எல்லாத்து மேலேயும் இருக்கும். அதெல்லாம் என்ன காட்டுது? முழுமையாக செத்து இருக்கிறத காட்டில். ஹோலி டெட், யுவர் ஹோலி டெட். இதுக்கு மேலே இது பத்தாதுன்னு சொல்லி அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு? நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோரும் ஏகமாய் வழி தப்பி போனாங்க. கடவுளை பிரியமாக கீழ்படியிறத விட்டுட்டு இப்போ கடவுளுக்கு விரோதமாக தான் செய்யுது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ உயர்ந்த வாழ்க்கைக்காக கடவுளோட ஐக்கியம், கடவுளை நல்லா புரிஞ்சு, அவர் எவ்வளோ அழகானவர்னு புரிஞ்சு, அவரோட ஐக்கியமாக இருந்து, அவருக்கு சந்தோஷமாக கீழ்ப்படிந்து, அவருடைய அவர் சாயலை பிரதிபலிப்பதற்காக படைக்கப்பட்ட மனித குலம் இப்போ மூளையெல்லாம் கெட்டு போய் கடவுளை வெறுக்கிறது. கடவுள் சுவிசேஷத்தில் வராரு, சுவிசேஷத்தில் வந்து பாரு, நீ கெட்டு போயிருக்கிற, நீ அழிஞ்சு போயிருக்க, என் குமாரனையே உனக்காக கொடுத்து உன்னை மீட்க வந்திருக்கிறேன். எனக்கு விரோதமாக போன உன்னை தேடி வந்திருக்கிற வா வான்னு. ஏஞ்சல்ஸ் கூட கண்ணீராக வருது. மனித உலகமே எல்லாம் கல்லுங்க கூட எந்திரிச்சு பேசுகிறோம் போல இருக்குது. அவரே சொன்னாரே, இவங்க சும்மா இருந்த கல்லுகள் கூட கத்தோன்னு. ஆனால் இந்த ஜடம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்களாம். ஏசு கிறிஸ்து சுவிசேஷமோ, கெத்செமனில் பட்டப்பாடு, சிலுவையில் அவர் பட்டப்பாடு, நமக்காக நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு வரணும், நம்மளை உயிர் கொடுக்கணும்னு ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்களாம். ஆனால் அவரை பற்றி பிரசங்கம் எடுத்தா எப்படா இந்த பாஸ்டர் முடிக்குவார் சாமனை, வீட்டுக்கு போகலான்னு இருக்குது. ஏஞ்சல்ஸ் எல்லாம் நார்ந்த ஐயோன்னு த்ரில்லிங்காக கடவுளை துதிச்சு ஆராதிச்சு புகழ்ற ஒரு சத்தியம். என்னத்த காடு சர்ச்சுன்னு கிறிஸ்டனு அப்படின்னு இருக்குது. ஏன் டெட், டெட் ஃபுல்லாக டெட்டுங்க. கடவுளை பற்றி சரியான அறிவு இல்லை, கடவுளுடைய மூச்சு விடுறதில்ல, கடவுளுடைய ஐக்கியத்தில் சுவாசம் இல்லை, கடவுளுக்கு பிரியமாக வாழணுன்ற எண்ணம் இல்லை, கடவுள் சாயலே இல்லை, டெட். எல்லா மகிமையான தேவனை பற்றி பாருங்களேன், அவருடைய கற்பனைகளை வந்து நம்ம சொல்கிறோம். 10 கற்பனை தான் பா ரூல் லைஃபு. ஓய்வு நாள் ஆசரின்றோம் அவர் சொல்லியிருக்க. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் ஹெல்த்துக்கு தான். அதுக்கும் ஒரே கோமா வருது ஓய்வு நாளில் சொன்னான் தெரியுங்களா. இச்சிக்காத, பொருளாசப்படாத, நீ இருக்கிறதுல சந்தோஷமாயிரு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு. இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு கோமா வருது. அந்த கற்பனையை பார்த்தா அதுக்கு விரோதமாக தான் செய்யணும்னு வருது. ஏன் வருது? நீ செத்து இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி வருது. நீ சாவு நாற்றம் அடிக்கிற பணமாக இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி வருது. ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் டெட், ஹோலி டெட். 50, 40, 50, 80, 90 வருஷம் ஃபால்ஸாக உழுது கடவுளுடைய இறக்கங்கள், ஒன்றும் செய்ய மாட்டேது இந்த பணத்துக்கு. நடமாடுற பெணங்களாக நிறைஞ்சிருக்கிற உலகத்தில் நம்ம இருக்கிறோங்க. பவுலை தான் சொல்கிறார், நாம் எப்படி இருந்தோம்? மரித்தவர்களாக இருந்தோம். ஓகே, அந்த மரித்தவர்களாக இருந்த நிலைமை மாத்திரம் இல்லை, அந்த நிலைமை நம்ம என்ன வெளியில் உந்துதல் கொடுத்தாலும் ஒன்றுமே நடக்காது. ரெண்டாவது, இது ஹோப்லெஸ் கண்டிஷன், செத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. செத்து இருக்கிறவங்க என்னதான் செயல்பாடு நம்ம செஞ்சு பார்த்தாலும் அந்த டெட்லேருந்து நம்ம எப்போ உடம்பு சரியில்லைனாலும் மருந்து கொடுக்கலாம், பராமரித்து எப்படியாவது சுகம் பண்ணி அவங்கள எப்படியாவது கொண்டு வந்துடலாம் பாருங்களேன். செத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் ஹோப்லெஸ். செத்து இருக்கிறா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன தான் தவம் பண்ணி பார்த்தாலும், பைபிள் முழுசாக வாழ்க்கையெல்லாம் கேலண்டரை ஃபாலோ பண்ணாலும், மெடிடேஷன் பண்ணாலும், 40 நாள் உபவாசம் பண்ணி வாழ்க்கையெல்லாம் தன்னை வருத்திய நரகத்தில் போய் கோடி கோடி வருஷம் கடவுள் நம்மளை அரைச்சாரோம், அந்த பணம் எந்திரிக்குமா? எந்திரிக்கவே எந்திரிக்காது, அது செத்துது, ஹோப்லெஸ். அதை மாற்றவே முடியாது. அது அந்த பணம் எந்திரிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? அந்த பணத்துக்குள்ளேருந்து ஒன்றும் வர முடியாது. கடவுள்கிட்டேருந்து ஒரு அற்புத கிருபை வந்து அதுக்கு உயிர் கொடுத்தா தான் அது எந்திரிக்கும். அதுதான் உங்கள் நிலைமை, என் நிலைமை. ஹோப்லெஸ்ஸான நிலைமை, நம்ம செத்து இருந்தோம், ஹோப்லெஸ்ஸான நிலைமையில் இருந்தோம், நம்மளால் நமக்கு ஒன்றும் செய்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தோம். அப்படித்தான் மனித குலம் இருக்குங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ரட்சிக்கப்படுறதுன்னா என்னன்னு இங்கே தான் ஆரம்பிக்கிறது. நம்முடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோதான் சிறந்த எஜுகேஷன், எவ்வளோதான் ஒழுங்காக வளர்த்து அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் பைபிளை படிக்க வச்சு ஒழுங்கு ஒழுக்கம் கிழுக்கம் தர்மம் கிர்மம் பில்கேட்ஸ் மாதிரி ஊருக்கெல்லாம் தர்மம் செய்கிற எவ்வளோதான் நல்ல குணங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் வி ஆர் டேட், வி ஆர் டேட். அதனால் நல்லது செய்ய முடியாதுன்னு நம்ம விசுவாசம் இருக்க சுயாதீன சித்தம் இந்த பேராகிராஃப் 3 அருமையாக சொல்லுது. இங்கிலீஷில் நான் தான் எழுதியிருக்கிறேன். மனித குலம் பாவத்தின் நிலைமையில் ரட்சிப்புக்கு ஏதுவான எந்த ஆவிக்குரிய நன்மையும் செய்ய முடியாத இயலாமல் இருக்கிறார்கள். மனித குலம் நல்லது செய்யலாம், தர்மம் செய்யலாம், அதெல்லாம் நீ செஞ்சுட்டு போகலாம், ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவான எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாத செத்த பணம் அப்படித்தான் இருக்கிறார்கள். நத்திங் பாருங்களேன். ஆகவே இதுதான் அந்த பவுல் வசனத்தின் முதல் படி இறங்கி இருக்கிறோம், ஹோலி டெட். இதுதாங்க, இந்த மாதிரி உங்களை பார்த்துருக்குறீங்களா? இப்படி பார்க்க கற்றுக்கணும். ஊரெல்லாம் கள்ளப்போதகருக்கு என்ன சொல்கிறாங்க? சுவிசேஷம், நீங்கள் ரொம்ப தகுதியானவர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், தைரியமாக இருங்கள், உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவுல் வந்து சொல்கிற உண்மையான காஸ்பல் மெசேஜை நீ புரிஞ்சுக்கணுமா? இங்கே தான் அந்த காஸ்பல் மெசேஜ் ஆரம்பிக்கிறது. முதல்ல நீ செத்த பெணோன்னு உணர், உணர். அதை உணர்ந்தாதான் காஸ்பிள் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. அது புரிகிற வரைக்கும் காஸ்பிள் கடவுளுடைய கிருபன்னு என்னன்னு புரியாது உனக்கு. ஓகே, அதுதான் விளக்கம். முதல் படி இறங்கியிருக்கிறோம், இன்னும் 4 படி இருக்குது இல்லைங்களா. என்னங்க பாஸ்டர் முதல் படியே நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னா 4 படி, அது இறங்கலைன்னா நம்ம மேலே போக முடியாது இல்லைங்களா. மேலே இறங்க பார்ப்போம் பவுலோடு, அதுக்கப்புறம் ஏற பார்ப்போம். அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன் நமக்கு இருக்கிற நேரத்தில். இதில் வந்து 3 பாடத்தை படிக்கணுங்க. ஒன்று வரலாற்று கிறிஸ்தவத்திலேருந்து, இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவத்திலேருந்து, நமக்கு தனிப்பட்ட விதத்துலேயும் சபையாக சில பாடங்கள். வரலாற்று கிறிஸ்தவத்திலேருந்து என்ன பாடம் படிக்கணும்னா, கிறிஸ்தவமே இயேசு கிறிஸ்து முதலாவது நூற்றாண்டில் வந்தார், ரெண்டு மூணாவது நூற்றாண்டில் பயங்கரமாக கிறிஸ்தவம் வழி விலகி போனது எங்கே போச்சுன்னா, மனிதனுடைய நிலைமையை தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தப்பாக போச்சு. பாருங்களா, இங்கே தான் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையிலையும் இங்கே தான் பிரச்சனை. இதை சரியாக புரிஞ்சிக்காம அதை ஒருத்தர் சொன்னார், இது ஜெனசிஸ் ஆதியாகமும் மூணாவது அதிகாரம் சரியாக புரிஞ்சிக்கலன்னா முழு பைபிளை நீ சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டேன். பாவம் நமக்கு என்ன செய்திருக்குன்னு சரியாக புரிகிற வரைக்கும் நமக்கு எதுவுமே புரியாது பைபிளில். இங்கே தப்பாக பண்ணிட்டாங்க. ஏன்னா மூணாவது நூற்றாண்டில் ஒரு மனுஷன், நாலாவது நூற்றாண்டில் பெலேஜியன் அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு அவன் ஒரு கள்ள போதகத்தை கொண்டு வந்தான். அவன் என்ன சொன்னான், இந்த மனுஷனில் ஆதாம் பாவம்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணலைங்க, நம்ம ஒவ்வொரு மனுஷனும் நம்முடைய ஆதாம், மூலப்பாவம் நம்மளை பாதிக்கலை. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சுய சித்தத்தின் மூலமாக அதை சரியாக பயன்படுத்தினா அவன் சொந்த பலத்தில், ஏன் கடவுளுடைய கிருபை கூட இல்லாமல் அவன் சொந்த சித்தத்தினால் ரட்சிக்கப்பட முடியும். அதுதான் பெலேஜியன் கொண்டு வந்த போதகம். கடவுள் அதுக்கு விரோதமாக அகஸ்டின் ஒரு பெரிய த பிஷப் ஆஃப் ஹிப்போ அவரை எழுப்பினார். அவர் தான் பெரிய ஒரு சீர்திருத்தவாதியாக, அவர் தான் துல்லியமாக கடவுளுடைய வசனத்தை எடுத்து அதுக்கு விரோதமாக நின்னார். அவர் பயன்படுத்தின வசனம் எது தெரியுமா, எபேசியர் 2:1. என்னையா சித்தம் இருக்குது, மண்ணாங்கட்டி இருக்குதுன்னு, செத்து இருக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்குல்ல, நம்ம செத்து இருந்தோன்னு, இங்கே எங்கே சித்தம் இருக்குது நல்லது இருக்குதுன்ற செத்து இருந்தோயா, அதை பயன்படுத்தி தான் கடவுளுடைய கிருபையின் போதகத்தை ஆரம்பத்தில் எடுத்து உரைத்து, மூலப்பாவம் நம்மளை எப்படி பாதிச்சிருக்கிறது, சீர்கெட்டு செத்துருக்கிறது, கடவுள் நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லை, கடைசி வரைக்கும் அவர் கிருபை நமக்கு வேலை செய்யலாம், நம்ம போய் கரை சேர முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கு பேர் தான் அகஸ்டியனிசம். அதுதான் வேத போதகம். அது அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் எல்லாருமே பெலேஜியனை நிராகரித்து அந்த இதை நம்பினாங்க, வேத சத்தியத்தை. ஆனால் இந்த கள்ள போதகம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உருவம் எடுக்கும், பார்க்கும் மனிதர்களை அழிக்கிறதுக்கு அது ரொம்ப வேலை செய்யலைன்னா இன்னொரு அழகான உருவத்தில் வரும். இப்போ உதாரணத்துக்கு அந்த பெந்தகோஸ்து இதை பற்றி படிக்கும்போது, ஆரம்ப காலத்துலலாம் ரொம்ப இப்போ கையெல்லாம் தட்டிக்கிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணி சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாட்டை பாடிக்கிட்டு மூளைலாம் கெடுத்துக்கிட்டு சில பேர்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டாங்க, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு தொடர்ந்து பாடுறதுனால, என்னென்னவோ விருதங்க வந்துருச்சு, அதெல்லாம் ஐயோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ புது உருவத்தில் வந்திருக்கு. எது, மியூசிக். நம்ம பாட வேண்டியதில்லை, மியூசிக்கை போட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டே இருக்கலாம், மியூசிக் மியூசிக் ஆன் ராக் மியூசிக்கை போட்டுக்கிட்டு அப்படி வந்திருக்குது. அது அந்த மாதிரி தான் கள்ளப்போதகம், வேறு வேறு உருவத்தில் வரும். இந்த பெலேஜியன் அடங்கி போய், அசிங்கமான உருவம் அடங்கி போய் இன்னொரு கவர்ச்சியான உருவத்தில் வந்துச்சு. அதுக்கு பேர் தான் செமி பெலேஜியன். மனிதன் பாதி, கடவுள் பாதி. மனுஷனாக ரட்சிக்கப்பட முடியாது, மனுஷன் பாதி பண்ணும், கடவுள் பாதி. நீ 1 அடி எடுத்து வச்சா கடவுள் 10 அடி எடுத்து வைப்பார். நமக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம். அதுதான் செமி பெலேஜியனிசம். அதுதான் சபையெல்லாம் ஊரெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணி, மனுஷன் வந்து செத்து இல்லைங்க, அவன் பலவீனமாக இருக்கிறான், குருடு இல்லை முழுசாக, ஒரு கண்ணு அவனுக்கு தெரியுது, கொஞ்சம் கேட்க முடியும். அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லி சரி பண்ணோம்னா, அவன் 1 அடி எடுத்து வைக்க சொல்லி கொடுத்தோன்னா மிச்சம் 1 அடிக்கு மீதி இருக்கிறத கடவுள் பார்த்துக்குவார். மனுஷன் எப்படியாவது செய்ய வைக்கணும். அதுக்கு பேர் தான் செமி பெலேஜியனிசம். இதெல்லாம் பாப்புலர். சார்ல்ஸ் ஃபின்னின்றவர் இதை ரொம்ப பிரபலப்படுத்தினார். இது எங்கேயோ நான் படிச்சுட்டு சொல்லலை, சார்ல்ஸ் ஃபின்னியுடைய உயிர் பக்தன் நான். அவர் எழுதியிருக்கிறது ஏதாவது படிக்காமல் விட்டுருக்கிறானான்னு எனக்கு தெரியல. வெப்சைட்டில் படிக்கிறது மாத்திரம் இல்லை, பிரிண்ட்டாக எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து படிப்பேன். அவ்வளோ பெரிய பக்தன் நான், அருமையாக என்ஜாய் பண்ணி படிப்பேன். ஆனால் ரிஃபார்ம்டு சத்தியம் வயலு ஒழுங்காக படித்த உடனே தான் அவர் கள்ள போதகர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். பாருங்கள், அவ்வளோ படித்து உட்காந்துருக்கிறார் அவர். அவர் புக்ஸ் எல்லாம் இன்னும் வீட்டில் கிடக்குது. அவர் சத்தியத்தில் வந்த பிறகு தான் நமக்கு எது கரெக்டுன்னு தெரியுது. அவர் பயங்கரமான செமி பலேஜன். அவர்னால தான் உருராக பரவுச்சு, உருராக காஸ்பிள் எடுத்துகிட்டு போய் சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி செமி பலேஜனை பரப்பி விட்டுட்டார். இதுதான் வரலாற்று சத்தியம். உலகம் முழுவதுமாக இன்னைக்கு நம்ம நாடு சரி எல்லாமே கடவுள் பாதி மனிதன் பாதி அப்படின்ற போதகத்தில் இருக்காங்க. எல்லாம் கிருபைன்ற போதகம் அகஸ்டியனிசம் போயிடுச்சு. இப்போ யார் நம்புகிறாங்க? அதை தேவனுடைய இறையாண்மைனா கோபம் வருது, இல்லைங்களா? எலெக்ஷன்னா கோவம் வருது, எல்லாம் கடவுள் பாதி மனுஷன் பாதி. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவமோ பேரா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸோ சபைகளோ ஓடுற தியாலஜிக்கு பேர் தான் செமிபலேஜியனிசம். எல்லாம் அதனால தான் இன்றைக்கி இருக்கிற பிரசங்கிகள்லாம் என்ன பாருங்கள், நீ செய்ய வேண்டும், நீ பண்ண வேண்டும், உனக்கு வல்லமை இருக்கிறது, முடிவெடு இயேசுக்காக, இன்னைக்கு உங்ககிட்ட தான் இருக்குது, கடவுள் செய்கிறத செஞ்சு முடிச்சுட்டாரு, இன்னுமே நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி 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 கடைசியில் அவங்களுடைய ஆராதனைலாம் கடைசி பிச்சில் வரும்போது ஒரு ப்ரெஷரை கொடுத்து மக்களெல்லாம் முன்னாடி வர வைப்பாங்க இல்லைங்களா. அவங்க முடிவெடுத்து கையை உயர்த்தி ஜபம் பண்ணி போதகர் பண்ணால் ரட்சிப்பு வந்துடும். இதெல்லாம் செமிபலேஜியனிசம், செமிபலேஜியனிசம். அவங்களுடைய பாஷையெல்லாம் பிரசங்கம்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி, நம்ம பிஹேவியர், நம்ம ஆட்டிடியூடு தான். பாருங்கள், போன வாரம் சும்மா யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வருது, எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கேரே பண்ணுறது இல்லை. பால் தினகரன் வந்து 1300 டினாமினேஷன்ஸ் உள்ள இந்தியாவில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஜபம் பண்ணுறாராம். இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்கள் இயேசுவை அறிய வேண்டும். எப்படி அவங்க இயேசுவை அறிய வேண்டும்? அவங்க வந்து இயேசு உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார், அவங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொன்னால் போதும், இயேசு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ப்பார், கடனையெல்லாம் தீர்ப்பாருன்னு சொன்னால் போதும், வந்துடுவாங்க எல்லாம் இயேசுக்கிட்ட. வேதம் என்ன சொல்லுது? கடவுளை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை இல்லைங்களா. இதெல்லாம் செமிபலேஜியன் போதகம் தான் பாருங்களேன். சரியா போய் சொன்னீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இயேசு உங்கள் கண்ணீர்லாம் துடைப்பாரு அப்படின்னு. நீங்கள் செத்துருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருடைய கிருபை வேணும், ஆண்டவர் இல்லைன்னா நரகத்துக்கு போவீங்க, பாவத்தில் இருந்து மனம் திரும்பணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொன்னால் என்ன ஆகும்? கூட்டம் வரமாட்டாங்க. ஒரு கூட்டம் நடத்தணும், 1000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பப்ளிஷ் பண்ண முடியுமா? இதெல்லாம் சொன்னால் பப்ளிஷ் பண்ண முடியாது. அதனால செமிபலேஜியன் தான் வசதி. அதனால் ஸ்டாட்டிஸ்டிக் நம்பர்ஸ் கிடைக்கும். 1000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொன்னால் தான் மக்கள் ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க, பணம் கொடுத்தா தான் எத்தனையோ பேர் ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியும். அதனால மாதம் மாதம் டார்கெட் வைக்கணும், இத்தனை ஆத்மாக்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை ஆத்மாக்கள் காப்பாற்றணும்னு டார்கெட் வச்சா தான் நமக்கு பணம் கிடைக்கும், சம்பளம் கொடுக்க முடியும், அப்போ தான் நிறுவனத்தை ஓட்ட முடியும். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது கிறிஸ்தவம், கேடுகட்ட கிறிஸ்தவம், வேதத்தில் இல்லாத ஒரு கிறிஸ்தவம். அதுக்கு போய் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும், சில பேர் போகிறாங்க. இதெல்லாம் என்ன, இதுவாக இயேசுவை சொல்கிறது, இதுவாக காஸ்பலை சொல்கிறது? யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்தாவி நம்ம இதுக்கு நம்ம நம்பர் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு எங்கள் கால் சென்டரில் இருக்கோம். இந்த வாரம் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்னு அப்படியே பண்ணிட்டாங்க. கிறிஸ்தவத்தை இத்தனை ஆத்மாக்களை பிடிக்கணும், இத்தனை பேருக்குன்னு. கடவுள் தான் இந்த இதில் இந்த வலையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும். ரிஃபார்ம்டு சர்ச்சாக அகஸ்டினியன் போதகத்தை பின்பற்றி பாருங்களேன், இந்த வசனம் அதெல்லாம் உடச்சி எறியலை, அதெல்லாம் எவ்வளோ தவறுன்னு சொல்லுது. ஆத்மாக்கள் எப்படி இருக்கிறாங்க? செத்தவங்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம நம்பணும். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தான் ரட்சிப்பதற்கு தான் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான். அந்த ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியது கடவுளுடைய இறையாண்மை கிருபை மட்டுமே. அந்த இறையாண்மை கிருபை கடவுள் அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதன் சாதனத்தின் மூலமாக மட்டும்தான். எந்த ஃப்ராடோ, சைக்கலாஜிக்கல் கிமிக்ஸோ, டான்ஸை போட்டு இல்லை லைட்டை போட்டு இல்லை அவங்கள அப்படியே கண்ணை உருக்கி ஆளுக்கு ஏசு உங்கள் கண்ணீரெல்லாம் தொடப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நடக்காது. அவர் வசனம், ஜீவனுள்ள வசனத்தை பேசும்போது தான், என்றென்றும் நிலைத்திருக்கிற வசனத்தின் மூலமாக தான் செத்த பணத்துக்கு உயிர் கொடுக்குறார். அதனால தான் அந்த வசனத்தை விட்டு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு நம்ம இல்லை, அந்த வசனத்தை தான் அவர் பயன்படுத்துகிறாருங்க. ஆகவே ரட்சிப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் நாடகத்தினால் வராது. உலகம் பைத்தியக்காரம் என்னக்கூடிய சிலுவையின் பிரசங்கம் வசனத்தை போதிக்கும் போது தான் அவங்களுக்கு போர் அடிக்கலாம். பணங்களுக்கு போர் தான் அடிக்கும், உயிர் இல்லை அதுங்களுக்கு, கோட்டவாய் தான் வரும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடுவோமா சபையா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜோக்ஸை சொல்லுவோமா? இல்லையே, ஐயோ செத்துருக்குறீங்களே, இந்த வசனம் தான் பயன்படுத்தி உங்களுக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கணும், உங்களுக்கு கோட்டவாய் வந்து தூக்கிட்டாலும் பரவாயில்ல, இதைத்தான் சொல்லணும், ஏன்னா இதுதான் ஆண்டவர் பயன்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறார். எந்த சபையோ எந்த மனிதனோ ஒரு கூட்டத்தை கூட்டி, வேத வசனமே இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிற கூட்டத்துக்கு பேர் சபை அல்ல, அது ஒரு செத்த கூட்டம், செத்த கூட்டம். இதை தான் நம்ம நம்புகிறோம். ஆகவே சில பயன்பாடுகள் நம்ம பர்சனலாக என்ன பாடங்களை படிக்கிறோம், தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்தவர்களாக சபையில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களை இப்படி இப்படி பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் நான் இருந்தாங்க, நான் ரட்சி இந்துவாக இருந்தேன், அதுவாக இருந்தேன், நான் ஆண்டவரை ரட்சித்தார் வந்துட்டேன்னு நீங்கள் உங்களை செத்த பெணமாக பார்த்துருக்குறீங்களா? பாருங்களேன், அப்படி பார்க்குறீங்களா? பார்க்க கற்றுக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்கிறாரா? செத்து இருந்தால் எனக்கு இப்போ உயிர் கொடுத்துருக்காரு, எனக்கு தெரியுங்க, செத்து தான் இருந்தேன் நான். நீங்கள் பைபிளை ஒழுங்காக படிக்கிறீங்களா, சபை மெம்பராக இருக்கிறீங்களா, நான் கேட்கல. ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரா, பவுல் சொல்கிற மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அப்படி உங்களை பார்க்காத வரைக்கும் உங்கள் அடிப்படை கிறிஸ்தவ ஃபவுண்டேஷனே தப்பாக இருக்கும், இல்லைன்னா ஓட்டையாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஓட்டைக்கும் காரணம் அஸ்திபாரம் தான். அஸ்திபாரம் சரியில்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ அனுபவம் எல்லாமே ஓட்டையாக இருக்கும். இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கா, இதுதான் ஃபவுண்டேஷன். உங்களை செத்தவங்களாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? கடவுள் செத்து இருந்த எனக்கு உயிர் கொடுத்தாருன்னு நம்பி அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பா, அந்த அறிவு பவுல் சொல்கிற மாதிரி உங்களை நீங்கள் பார்க்கலன்னா கரெக்டாக நீங்கள் பார்க்கல உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தையே. அதுதான் காரணம் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஓட்டைக்கும் காரணம். யோசிச்சு பாருங்களேன், முதல் கோணம் முற்றும் கோணம் தான். முதல்ல எங்கள் கோணையாக போனதுனால என்ன ஆச்சு? ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மேலே நன்றியும் ஆச்சரியமும், என்னை எப்படி இருந்த என்னை எப்படி மாற்றிருக்கிறாரேன்னு நன்றி பாடல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏன் இல்லை? ஏன்னா உங்களை செத்தவங்களா நீங்கள் பார்த்ததில்லை. நன்றி பெருக்கு இல்லாமல் எப்பப்பார் புலம்பல் ஏன் வாழ்க்கையில் இருக்குது? ஏன்னா உங்களை செத்தவங்களா நீங்கள் பார்க்காதனால. ஏன் கடவுள் தாழ்மை இல்லை, மற்றவங்களை ஏன் குற்றப்படுத்துறீங்க பரிசேயர்கள் மாதிரி? ஏன்னா உங்கள் சொந்த முயற்சியில், சொந்த பலத்தில், சுயாதீன சித்தத்தில் நீங்கள் என்னவோ ரட்சிக்கப்பட்ட புத்திசாலி ஆன அகங்காரம் தான் உங்களுக்கு. உங்கள் இப்போ இருக்கிற ஒழுங்கும் இப்போ இருக்கிற பரிசுத்தமும் உங்கள் சொந்த பலத்தில் அடைஞ்ச அகங்காரம் தான். ஏன் எஞ்சி இருக்கிற பாவத்தில் தொடர்ந்து பாவம் செஞ்சு செஞ்சு உழுவுறதுக்கு காரணம் என்ன? பாவத்தின் இவ்வளோ பெரிய கோரத்தை நீங்கள் உணர்ந்தது கிடையாது. எஞ்சியிருக்கிற பாவம் அவ்வளோ கோரம்னு கடவுளுடைய கிருபையின் வசனமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வசனத்திலையும் ஜபத்துலேயும் ஏன் அவ்வளோ முக்கியம் கிருபையின் சாதனம் உங்களுக்கு இல்லாமல் போகுது? ஏன்னா உங்களை செத்தவங்களா நீங்கள் பார்க்காததுனால. பாருங்களேன் எப்படி கனெக்ட் ஆகுது. அது சரியாக முதல் கோணம் ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுவுமே சரியாக இருக்காது. பாருங்களேன் எல்லாமே. ஆகவே ஒரு வீடு கட்டிட்டோம் ஃபுல்லாக கிராக்காக இருக்குதுங்களே பாஸ்டர், நான் என்ன பண்ணணும்? போய் ஃபவுண்டேஷனை சரி பண்ணணும், இல்லைனா கிராக் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். கிராக் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் என்ன, மணலின் மேலே வீடு கட்டின மாதிரி நம்ம கதை ஆகிடும். ஒழுங்காக ஃபவுண்டேஷன் இங்கே தாங்க ஆரம்பிக்கணும். உங்களை சோதிச்சு பாருங்கள், ஆவிக்குரிய உயிர் உங்களுக்கு வந்திருக்கா? இந்த நாலு சயின்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? சபைக்கு வரீங்களா, கம்யூனியன் எடுக்கிறீங்களா நான் கேட்கல, பைபிளை படிக்கிறீங்களா கேட்கல. இந்த நாலு அடையாளங்கள் இதான் ஆவிக்குரிய உயிர் எனக்கு வந்தது கிடையாது. என்ன, கடவுளை பற்றி சரியாக தெரிஞ்சுட்டு வரேன், சரியாக புரிஞ்சிட்டு வரேன். இப்போ சத்தியத்தில் நான் வளர்றேன். கடவுள் எவ்வளோ அன்பானவர், இறக்கம் உள்ளவர், எவ்வளோ எனக்கு செஞ்சுருக்காரு நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதனால கடவுளுடைய ஐக்கியத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவர்கிட்ட ஜபம் பண்ண எனக்கு பிடிக்குது, வேதத்தை படிக்க பிடிக்குது. அவருடைய ஐக்கியத்தின் சாதனை அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுலையே இருக்கலாமான்னு எனக்கு இருக்குது. ரெண்டாவது, அதுதான் மூச்சு விடுறீங்க கரெக்டாக. மூணாவது, அந்த மாதிரி நீங்கள் ஐக்கியமாக கடவுள்கிட்ட இருக்கிறதுனால அவர் சொல்கிற கட்டளைகளை உங்கள் வாழ்க்கையில் கீழ்படியணும்னு ரொம்ப பிடிக்குது. சந்தோஷத்தோடு கீழ்படுகிறீங்க. சண்டே வரணும், காலையில் வரணும், ஈவினிங் வரணும், கஷ்டமாகவே இல்லை, சந்தோஷமாக இருக்குது. முதல் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி கடவுள் பாருங்கள், இதெல்லாம் கனெக்டடு. கடவுளை சரியாக தெரிஞ்சுக்கிட்டா அவரோடு ஐக்கியமாக இருக்க விரும்புவோம். அவரோடு ஐக்கியமாக இருந்தால் அவர் வசனத்துக்கு ரொம்ப கீழ்படியணும்னு, ஆசையோடு கீழ்படியணும்னு தோணும். அவரோடு வசனத்துக்கு ஒழுங்காக கீழ்படிஞ்சா என்ன தெரியும், கடவுளை மாதிரி நம்ம மாறிட்டு போவோம். கடவுளுடைய குணாதிசயங்கள் நம்மளை வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் உயிரோடு இருக்கிறது. அந்த மாதிரி உயிரோடு இருக்காத கிறிஸ்தவர்களே, நீங்கள் என்ன மெம்பர்ஷிப் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பைபிள் படித்தாலும் சரி, நீங்களும் செத்தவர்களாக இருக்கிறீங்க. பவுல் படி செத்தவர்களாக இருக்கிறீங்க. இந்த உயிர் இருக்கா, வைட்டல் சயின்ஸ் இன்னைக்கு காலையில் இருக்கா, இந்த ஜீவனை அனுபவிக்கிறீங்களா, உங்களை தான் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். ரெண்டாவது, மற்றவங்களை நம்ம எப்படிங்க பார்க்குறோம்? நம்ம உறவினர்களை, ஃப்ரெண்ட்ஸை, அறியாதவர்களை, இயேசு அறியாதவர்களை எப்படி பார்க்குறோம்? அவங்கள செத்தவர்கள் மாதிரி நம்ம பார்க்குறோமா? காஸ்பிளில் சொல்ல போகும்போது அவங்கள செத்தவங்கள மாதிரி பார்க்குறோமா? அப்படி பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? எப்படியாவது அவங்களுக்கு கிளுகிழுப்பு மூட்டி ஏசு ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் சொல்லி ஏசுக்கிட்ட கொண்டு வரணும். ஐயோ ஆண்டவர் மேலே சார், ஆண்டவரே நீங்கள் உயிர் கொடுக்கலன்னா முடியாது. ரொம்ப ஜபம் நிறைந்த சுவிசேஷ ஊழியமாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்காக பொறுமையை இழந்து இதாக இது இப்படி இருக்குது, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு தெரியல, அது திருந்தாது ஆண்டவர் உயிர் கொடுக்கலன்னா. அதனால் ரொம்ப ஜபத்தில் நம்ம இருப்போம். அவர் உயிர் கொடுக்கலன்னா நான் எத்தனை பேசி அடித்தாலும் இது பணம் தானே, இது என்ன சொன்னாலும் பணம் தானே, அவர் கொடுக்கணுமே உயிருன்னு அவர்கிட்ட மன்றாடுற ஜபமாக நம்ம வாழ்க்கை. அப்படி பார்த்தா அப்படித்தான் நம்ம இருப்போம். ஆண்டவரில் ரொம்ப சார்ந்து. அதனால தான் கால்வினிசம் ரொம்ப துல்லியமான ஆக்யூரேட் கிறிஸ்டியானிட்டி. ஏன் தெரியுமா? கடவுள் உயிர் கொடுத்தா காண்டி முடியாது. அந்த உயிர் கொடுக்குற தேவன் அவர் வசனத்தை துல்லியமாக பிரசங்கம் பண்ணும்போது தான் கொடுக்குறாரு. அதனால நான் எந்த ஃப்ராட் வேலையும் செய்ய வேண்டியதில்லை. மியூசிக்கு போட்டு கவர்ச்சியாக பண்ணி மக்களை ஏமாற்ற வேண்டியதில்லை. அவர் செய்யணும் துல்லியமாக, அவர் உண்மையாக ஒரு சத்தியத்தை சொல்லுவோம், அவர் வேலை செய்யட்டும். நம்முடைய முறை சரியாக இருக்கும், நம்முடைய செய்தி சரியாக இருக்கும். நம்ம செத்தவங்கள மாதிரி மக்களை பார்த்தா தான் நம்முடைய ஊழியம் நேர்மையானதா பொறுமையானதா எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும். நம்ம ஒரு எப்படிங்க செத்தவங்களுக்கு என்ன பேசுறது? அவர் சொல்கிறாரு, பேசு என் வசனத்தை, இந்த எலும்புகள் பிழைக்குமா? ஐசாயாவுக்கு சொன்ன மாதிரி நீ பேசு, என் ஆவியை அனுப்பி நான் உயிர் கொடுக்குறேன்றாரு. அதுதான் நம்ம செய்யணும். கடைசியாக ஆண்டவர் அறியாத ரட்சிக்கப்படாது. நீங்கள் அவ்வளோதான் மூச்சு விட்டு, நான் என் இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா சொல்லிட்டு போங்க, நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு. நீ செத்துருக்கிற, உனக்கு கடவுளை பற்றி சரியாக தெரியாது. ஏன்னா இயேசுவை பற்றி ஒரு சிறிய ஒரு கிளிம்ஸ் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீன்னா நீ அவர்கிட்ட வர முடியாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ கவர்ச்சி மகிமை நிறைந்த தேவன் அவர். ஓரளவுக்கு அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு கண்ணு காண்டி சரியாக தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு நிமிஷம் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு வர உடனே வந்துடுவேன். அவர் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. எனக்காக என் பாவத்தெல்லாம் சுமந்து எனக்காக மரித்தார். அவரை காண்டி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என் நியாயத்தீர்ப்பு என் தண்டனையெல்லாம் அவர் வாங்கினாரேன்னு அவர்கிட்ட வந்துடுவோம். அவர்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சொன்னாலும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? செத்து இருக்கிறதுனால தானே. யோசிச்சு பாருங்களேன், எல்லா விதமான தவறான எண்ணங்கள் ஆதாமுடைய எண்ணங்களோடு வாழ்கிறீங்க. அவன் மரத்து பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு சாக்கு, நான் இதனால தான் வர்றதில்லை, அதனால தான் வர்றதில்லை சாக்கை வச்சுக்கிட்டு. கடவுள் தெரியாதா நீங்கள் பண்ணுறதெல்லாம்? அவர்கிட்ட ஏமாற்ற முடியுமா? ஒவ்வொரு பாவத்துக்கும் விடுவாரா அவர்? ஆதாம் மாதிரி நீங்கள் எத்தனை காலம்தான் ஒழிய போகிறீங்க? கூட்டுக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், அதனால்தான் அவர் கற்பனையை சொன்னால் அவங்களுக்கு கோமாக வருது. உங்கள்கிட்ட கெஞ்சி நான் கேட்க வேண்டிய, கடவுள்கிட்ட கெஞ்சுங்க, அவர் தான் உயிர் கொடுக்கணும். அவர் உயிர் கொடுக்காத வரைக்கும் என்ன ஆகும்? இந்த மரணம் எதில் போய் முடியும்? இந்த மரணத்தோடு முடியாது. வேதம் என்ன சொல்லுது? ரெண்டாவது மரணம்னு சொல்லுதே. ரெவலேஷனை படித்து பாருங்களேன், ரெண்டாவது மரணம். அம்மா பயங்கரம். அதனோட பயங்கரத்தை எப்படி சொல்லி முடியுது? அக்கினியும் கந்தகமும் அழுகையும் பற்கடிப்பும் பிசாசுகளோடு இன்னமே நிரந்தரமாக கடவுளை பற்றி கடவுள்கிட்ட இருந்து பிரிவு. கடவுளை பிடிக்கவே பிடிக்காது. இன்னமே உயிர் பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. அந்த ரெண்டாவது மரணம் உங்களுக்கு வந்துடுமே. இந்த மரணம் தான் அங்கே கொண்டு போகும். இந்த மரணம் தான் இந்த உலகத்தில் மரணத்தை கொண்டு வர்றது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது மரணம் கொண்டு வருதாமே. ஆண்டவருடைய சத்தியத்தை கேளுங்களேன். யோசிச்சு நான் காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன், எத்தனை கோடி மக்கள் நம்முடைய மூதாதியர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்க. காஸ்பிள் அவங்க ஒரு வாட்டி கூட கேட்டதில்லைங்க, ஒரு வாட்டி கூட யாரும் இயேசுவை பற்றி சொன்னதில், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. உங்களுக்கு கொண்டு ஏங்க திருப்பி 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 வருது? ஏன் வருது திருப்பி திருப்பி? நீங்கள் எங்கேயோ வந்திருக்கலாம். என்ன ஏன் திருப்பி திருப்பி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு? அவர் பேசுகிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு உயிர் கொடுக்கணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை காப்பாற்றணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார், விரும்புகிறார். அவர் வசனத்தை கேட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுக்கும், நான் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையாக இது. இதெல்லாம் பிறந்தமா சாப்பிட்டமா பிள்ளைய பெத்தமா செத்தமானு அது ஒரு வாழ்க்கையா? என் உமக்காக நான் படைக்கப்பட்டனேன், உம்மை நேசிக்க, உம்மோட ஐக்கியமாக இருக்க, உமக்கு கீழ்ப்படிய, உம்மை மாதிரி மாற. இல்லை அப்படி மாறிட்டு போகலன்னா நம்ம இது பிசாசு மாதிரி மாறிட்டு போவோம். போ போ வயசாக வயசாக இன்னும் மோசமாக தான் போவோம். அப்படி ஆகாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட உயிர் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம்